நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் எல்லா ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அதிகரித்து வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்தும்படி அங்கே நிலை கொண்டிருக்கும் ஐநாவின் அவசரகால உதவி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களை பற்றி கவலையே படாமல் கைக்கு சிக்கியதை கொள்ளையடிப்பதிலேயே ஆயுததாரிகளும் அரச எதிர்ப்பு குழுக்களும் முழு கவனமும் செலுத்துவதாக அங்கே இருக்கும் ஐநாவின் சிறார்களுக்கான அமைப்பின் சார்பில் பேசவல்ல அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
There's a lot of uncertainty in Bosangoa this morning in terms of the over 40,000 displaced people who remain.
இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளை விட போசாங்கோ என்கிற இடத்தில் நிலைமை மிக வேகமாக மோசமடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க அமைதிப்படைகளின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் நூற்றுக்கணக்கான தனது படைகளை அனுப்பும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது.
ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் வாத்திகனில் அதிக அளவு தங்கியிருப்பதாக பாப்பரசர் பிரான்சிஸ் தனது முதல் மறைத்தூது அறிவுரையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தெருவில் வேலை செய்கின்ற காயமடைந்த அழுக்கப்பட்ட தேவாலயம் ஆரோக்கியமற்ற தனது பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் அமைப்பை காட்டிலும் மேலானது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பாப்பரசின் பணிகளை மாற்றுவது குறித்த யோசனைகளையும் போப் பிரான்சிஸ் வரவேற்றிருக்கின்றார். அதே நேரம் திருச்சபை எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாப்பரசர் பதில் கூற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
போர்ச்சுகல் நாட்டின் அரச செலவினத்தை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரிய அளவில் குறைத்து ஏறக்குறைய 4 பில்லியன் யூரோக்களை சேமிக்க வழி செய்யும் நிதிநிலை அறிக்கைக்கு போர்ச்சுகல் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. அரசு பணியாளர்கள் வாரத்திற்கு 5 மணி நேரம் அதிகம் வேலை செய்ய வேண்டும். அதே சமயம் அவர்களின் மாத சம்பளத்தில் சுமார் 12% குறைக்கப்படும். பொருளாதார தொய்வு நிலையிலிருந்து போர்ச்சுகல் வெளியில் வந்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அந்நாடு முன்பு நிதி நெருக்கடியில் சிக்கியபோது அதை வெளியில் கொண்டு வருவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் நிதி உதவி கொடுத்தபோது விதித்திருந்த கடுமையான நிதி கட்டுப்பாடுகளை போர்ச்சுகல் தொடர்ந்தும் நிறைவேற்றி வருகிறது.
வங்கதேசத்தில் காவல்துறையினருக்கும் தேர்தல் நாளுக்கு முன் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கோரும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தனர். சில இடங்களில் ரயில் தண்டவாளங்களை பெயர்த்தனர். வேறு சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எதிர்கட்சியான வங்கதேச கட்சி ஆளும் கட்சியின் தலைமையிலான ஆட்சி இருக்கும்போது தேர்தல் நடைபெற்றால் அது முறைகேடானதாக இருக்கும் என்றும் கட்சி சார்பற்ற காபந்து அரசு ஏற்படுத்தப்பட்டு அதன் கீழ் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோருகிறது. இந்த கோரிக்கையை பிரதமர் நிராகரித்து வருகின்றார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஸ்காட்லாந்து பிரிட்டனிலிருந்து பிரிந்து தனி நாடாக வேண்டும் எனும் தமது அரசின் வரைவு நகலை அதன் முதலமைச்சர் அலெக்ஸ் சால்மன் வெளியிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் பிரிட்டனுக்கு வெளியே ஸ்காட்லாந்து எப்படி செயல்படும் என்பதை அவர் விரிவாக விளக்கியிருக்கிறார். சுதந்திர ஸ்காட்லாந்து சொந்தமான வரிகளை வசூலிக்கும் என்றாலும் பவுண்ட் ஸ்டெர்லிங் நாட்டின் நாணயமாக இருக்கும் என்றும் பிரிட்டிஷ் அரசி நாட்டின் தலைவராக தொடர்ந்தும் நீடிப்பார் என்றும் அந்த வரைவு நகலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
ஜெனீவா பேச்சுவார்த்தைகளில் தமது அமைப்பு கலந்து கொள்ளாது என்றும் சிரியாவின் அதிபர் பஷார் அல் அசாத் தலைமையிலான ஆட்சியாகற்ற அது தொடர்ந்து சண்டையிடும் என்றும் ஃப்ரீ சிரியன் ஆர்மியின் தலைவர் ஜெனரல் சலீம் இத்ரிஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளை காலம் தாழ்த்தும் நடவடிக்கையாக பயன்படுத்திக் கொண்டு அதிபர் அசாத் தொடர்ந்து சண்டையிடுவார் என்று தான் சந்தேகிப்பதாகவும் ஜெனரல் இத்ரிஸ் தெரிவித்திருக்கின்றார்.
டெல்லியில் கடந்த 2008 நடந்த 14 வயது சிறுமியான ஆருஷி.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
டெல்லியில் கடந்த 2008 நடந்த 14 வயது பெண் பிள்ளையின் கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் அவளது பெற்றோர் இருவருக்குமே ஆயுள் சிறை தண்டனை வழங்கி இன்று செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ தம்பதிகளான டாக்டர் ராஜேஷ் தல்வார் மற்றும் நூர்புல் தல்வாரின் மகளான ஆர்ஷி கொலை சம்பவம் நடந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதில் பெற்றோரே குற்றவாளிகள் என்று நேற்று காசியாபாத் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது.
புத்தர் கிறிஸ்து பிறப்பதற்கு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான பௌத்த வழிபாட்டு தலத்தை தாம் கண்டறிந்திருப்பதாக நேபாளத்தில் உள்ள அகழ் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தெற்கு நேபாளின் லும்பினியில் செங்கலால் கட்டப்பட்டுள்ள கோயிலின் கீழ் பழைய மரத்தின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன.
கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.